2015 ஆண்டு அக்டோபர் மாத தென்றலில் எழுத்தாளர் சிறுகதை பகுதியில் வாசவன் எழுதிய நிலா காலம் நாவலிலிருந்து ஒரு பகுதி. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அன்று பிள்ளையார் அப்பச்சிக்கு பிரமாதமான அதிர்ஷ்டம் அடித்து விட்டது. நேற்று வரை அவருடைய கரிய திருமேனியை கவனித்தவர் யார்? அவர் உடுத்திக் கொள்ள ஒரு முழ துண்டு கூட இல்லாமல் பறதை கோலமாக இருந்ததை பார்த்து பரிதாபப்பட்டவர் யார்? அவருடைய தொப்பை வயிறு பல நாட்களாக காய்ந்து கிடப்பதைக் கண்டு கலங்கியவர் யார்? தினசரி ஆயிரக்கணக்கான பேர் அவர் சந்நிதி வழியே போய் வந்து கொண்டிருந்தார்கள். யாராவது அவரை திரும்பி பார்த்திருப்பார்களா? அவர்களுக்கு எவ்வளவோ அவசர வேலைகள், தீராத கவலைகள். இந்த தொல்லைகளுக்கு மத்தியில் பிள்ளையாரை திரும்பி பார்ப்பதற்கு அவர்களுக்கு ஏது நேரம்? அவர்களில் சிலர் போனால் போகிறது என்று போகிற வேகத்தில் கும்பிட்டு விட்டு போனார்கள். எந்த கடவுளை கண்டாலும் பக்தி இல்லாமலேயே கன்னத்தில் போட்டுக் கொள்கிற பழக்க தோஷக்காரர்கள் அவர்கள். எப்படியோ கடவுள்களில் ஏழையாகி போய்விட்ட கணபதி ராயனுக்கு இந்த சரியான சுக்கிர திசை. அடே அப்பா, அவருக்கு எண்ணெய் அபிஷேகம் என்ன, தொந்தியை மறைத்த துண்டு என்ன, தொந்தியை அலங்கரித்த சந்தன பொட்டு என்ன, கழுத்து கொள்ளாமல் மாலைகள் என்ன, உரித்த வாழைப்பழங்கள் என்ன, அவருக்கு வியர்த்து மயக்கம் போட்டு விடுகிற மாதிரி சந்நிதியை மறைத்து கொண்டிருந்த கூட்டம் என்ன, இன்று என்ன வந்தது? தமிழர்களுக்கெல்லாம் பக்தி வெள்ளம் திடீரென்று கரைபுரண்டு விட்டதா? நிச்சயம் கரைபுரண்டுதான் விட்டது. இன்று பரீட்சை முடிவுகள் வந்திருக்கின்றனவே. பரீட்சையில் வெற்றியை தேடிக் கொடுத்த வேழமுகத்து விநாயகனுக்கு தங்கள் காணிக்கையை நேத்திக் கடனை செலுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் அங்கே கூடியிருந்தவர்கள். கூட்டம் என்றால் பிரமாதமான கூட்டம். எழுவிழுந்தால் எண்ணெய் வழியும், ஆள் விழுந்தால் எலும்பு முடியும். பிள்ளையார் ஏகாதசி பிள்ளையாராக இருந்ததால் அவருக்கென்று நியமமாக பூசை வைப்பவர் யாரும் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட கூட்டம் வைக்கும் காலத்தில் திடீரென்று அர்ச்சகர்கள் போட்டி போட்டு கொண்டு வருவார்கள். முந்திக் கொண்டவர் பாடு யோகம்தான். அர்ச்சனை காசு என்றும் தேங்காய் மூழி என்றும் நிறைய வருமானம் அவருக்கு கிடைக்கும். அன்று அப்படி முந்தி இடம் பிடித்துக் கொண்ட அர்ச்சகருக்கு வயது 22 இருக்கும். குடுமி இல்லை, ஸ்டெப் கட்டிங் கிராப். அவர் பஞ்சகச்சம் வைத்து வேட்டி கட்டி கொண்டிருக்கவில்லை, பேண்ட் அணிந்து கொண்டிருந்தார். அர்ச்சனைக்கு கொடுக்கப்பட்ட தேங்காய்களை உடைக்க தெரியாமல் கண்டபடி உடைத்து சில்லு சில்லாக்கினார். அர்ச்சகர் தொழிலுக்கு புதியவர் என்பதை பக்தர்கள் கண்டுகொண்டார்கள். ஆனால் அதட்டி கேட்க யாருக்கும் துணிவில்லை. இந்த திடீர் பக்தர்களைப் போலவே அவரும் திடீர் அர்ச்சகர், பக்தர்களுக்கு தகுந்த பூசாரி. சரிதானே? கூட்டத்தில் திடீரென்று சலசலப்பு எழுந்தது. சினிமா அதிபர் சிகாமணி வருகிறார். 28 வாரம் வெற்றிகரமாக ஓடிய இரவு காதலர்களை எடுத்தவர். காஞ்சனா தேவியை வெள்ளித்திரைக்கு அறிமுகப்படுத்தியவர். ஒரே சமயத்தில் 9 படங்களை எடுத்துக் கொண்டிருப்பவர். இப்படிப்பட்ட பேச்சுகள் கூட்டத்தில் எழுந்தன. கன்னத்தில் போட்டுக் கொண்டிருந்தவர்கள், தோப்பு கர்ணம் போட்டுக் கொண்டிருந்தவர்கள் எல்லாருடைய பார்வைகளும் படாதிபதி சிகாமணியின் மேல் ஒரு மாய கவர்ச்சியோடு முயத்துக் கொண்டன. சிலர் அவருக்காக விலகி வழிவிட்டனர். சிலர் அவரை பார்த்து சிநேகிதம் பிடிக்கும் பார்வையில் சிரித்தனர். சிலர் அவரை ஆச்சரியத்தோடு பார்த்தனர். சிலர் அவருடைய பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு வணக்கம் தெரிவிப்பவர்களைப் போல கையெடுத்து கும்பிட்டனர். சிகாமணி அவர்களை பார்ப்பதும் அவர்களுடைய வணக்கத்தை அங்கீகரிப்பதும் தன் அந்தஸ்துக்கு உகந்தவை அல்ல என்று நினைத்து எங்கேயோ பார்வையை செலுத்திக் கொண்டு சந்நிதியை நோக்கி நடந்தார். அவருக்கு பின்னால் ரோஜா மாலை, தேங்காய், பழம் நிறைந்த வெள்ளிக்கூடையுடன் ஒரு முரணன் நடந்து வந்தான். சிகாமணி போட்டுக் கொண்டிருந்த சென்டின் மனம் அங்கிருந்தவர்களின் மூக்கை துளைத்தது. பிறந்தால் சிகாமணியைப் போல பிறக்க வேண்டும், இல்லாவிட்டால் பிறக்கவே கூடாது என்று தங்களின் அவலை பிறப்பை நொந்து கொண்டார்கள் பலர். பிள்ளையாரை நெருங்கிவிட்ட சிகாமணி கிராப்பு தலையுடனும் பேண்டுடனும் நின்று கொண்டிருந்த அர்ச்சகரை பார்த்து முகத்தை சுழித்தார். அர்ச்சகரும் தொழிலுக்கே உரிய பவ்யத்துடன் குழைந்து சிரிக்காமல் அவரை பார்த்து வெறுப்புடன் உச்சு கொட்டி கொண்டார். அதை பார்த்த படாதிபதிக்கு நெஞ்சில் யாரோ முள்ளை எடுத்து குத்தியது போல் இருந்தது. அவரை பார்ப்பதையே பெரிய பாக்கியமாக கருதுபவர்களுக்கு மத்தியில் முகத்தை சுழிக்கவும் ஒரு முகரக்கட்டையா? அர்ச்சகரை முறைத்து பார்த்தார் அவர். உன்னை பார்த்தால் அர்ச்சகனை போல் தோன்றவில்லையே, நீ பரம்பரை அர்ச்சகனா, பஞ்சத்துக்கு அர்ச்சகனா என்று கேட்டார். உங்களை பார்த்தால் பரம்பரை பணக்காரராக தோன்றவில்லையே, தாங்கள் திடீர் பணக்காரரோ என்று அர்ச்சகர் நீட்டிக்கொண்டே கேட்டார். சிகாமணியின் கண்கள் சிவந்தன. வெள்ளிக்கூடையுடன் தன் பின்னால் நின்று கொண்டிருந்த முரடனை திரும்பி பார்த்தார். அதன் அர்த்தம் என்ன என்பது அவனுக்கு தெரியும். என்ன முதலாளியிடம் வாலாட்டுகிறாய், தலை சிதறிவிடும் ஜாக்கிரதை என்று உருமினான் அவன். அவன் சும்மா பயமுறுத்துகிற பேர் வழியாக தெரியவில்லை. நிச்சயம் தலையை எகிர வைத்து விடுகிற அசல் யம அவதாரம் தான். ராட்சசன் மாதிரி தோற்றமளித்த அவன் எந்த நேரத்திலும் அர்ச்சகர் மேல் பாய தயாராக இருந்தான். அந்த வாலிப அர்ச்சகர் அதற்காக பயப்பட்டவராக தோன்றவில்லை. உன் முதலாளிக்கு நீ வாளாக இருக்கலாம், அதற்காக இங்கே வாளாட்டாதே, இது இறைவனுடைய சன்னிதானம் என்றார் அர்ச்சகர். உடன் வெள்ளிக்கொடியை பக்கத்தில் வைத்துவிட்டு வேட்டியை மடித்து கட்டி கொண்டு முன்னால் பாய்ந்து வந்தான். என்னடா சொன்னாய் என்று கையை உயர்த்தினான். படாதிபதி சிகாமணிக்கு பகீர் என்றது. அவனை விட்டு அர்ச்சகரை எச்சரிக்கத்தான் நினைத்தார் அவர். அவன் இப்படி எகிரி பாய்ந்து ஒரு சண்டைக்கோழியாக நிற்பான் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அவன் வெறும் சதையை மட்டும் வளர்த்து வைத்துக் கொண்டிருப்பவன் என்று தெரிந்தும் கூட அர்ச்சகர் மேல் அவனை ஏவி விட்டது தவறு என்பது அவருக்கு இப்போது தெரிந்தது. டேய், இது கோயில், இங்க சண்டை கண்ட போடக்கூடாது, போட அப்பால என்று கூறி பல்லை கடித்தார் சிகாமணி. அவன் அதை காதில் வாங்கி கொள்ளவே இல்லை. அர்ச்சகரின் சட்டையை பிடித்துக் கொண்டு அரைவதற்காக கையை ஓங்கினான். அர்ச்சகர் அவன் கையை மின்வெட்டும் நேரத்தில் தடுத்ததுடன் அவன் கன்னத்தில் பட் பட் என்று அரையவும் ஆரம்பித்தார். அந்த அர்ச்சகர் தன் கைகளால் அரைப்பட்டு மயங்கி விழப்போகிறார் என்று அலட்சியமாக நினைத்து விட்டிருந்த அந்த முரடர் அதற்கு மாறாக தானே அரை வாங்கி கொண்டதை எண்ணி அவமானத்துடன் பின்னடைந்தான். அடுத்த நிமிடமே வெறிகொண்ட மிருகம் போல அர்ச்சகர் மேல் பாய்ந்தான். அந்த அர்ச்சகர் அவனை கீரை தண்டை போல சுலபமாக வளைத்து கீழே போட்டார். பொத்தென்று விழுந்து மண்ணை கவிய அவன் மறுபடியும் பாய்ந்தான். இருவரும் கட்டி புரண்டார்கள். கைக்கு வந்ததை எடுத்து வீசினார்கள். நீண்ட நேரம் நடந்த போராட்டத்தில் முரடன் தோற்று விழுந்தான். அவன் சட்டை கிழிந்து தொங்கியது. அதே போல அவன் கண்ண சதையும் கிழிந்து தொங்கியது. அதிலிருந்து பெருகிய ரத்தம் அவனுடைய மெல்லிய வெண் சட்டையில் வழிந்து கொண்டிருந்தது. சினிமாவில் சண்டை காட்சி நடந்த இடத்தில் பொருள்கள் சேதமாகி கிடக்கும் அலங்கோலும் இங்கே இறைவன் சன்னிதானத்தில் காணப்பட்டது. பிள்ளையாரின் கழுத்தில் இருந்த மாலைகளை முரடன் அறுத்து எங்கேயோ வீசி விட்டிருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அருமையாக இருந்த பிள்ளையார் இப்பொழுது பரிதாபமாக காட்சியளித்தார். கூடியிருந்த பக்தர்கள் கூட்டம் இவ்வளவு நேரமும் சினிமாவில் ஒரு சண்டை காட்சியை பார்க்கும் ஆர்வத்தில் இருந்தார்கள். சண்டை முடிந்த பிறகுதான் அவர்களுக்கு சுய உணர்வு வந்தது. சே, இந்த சினிமாக்காரர்கள் சண்டை காட்சிகளை சினிமாவோடு நிறுத்தி கொள்ள கூடாதா என்றார் ஒருவர். இவர்களெல்லாம் இங்கே எதற்காக வருகிறார்கள், பாவம் அர்ச்சகர் என்றார் இன்னொருவர். அர்ச்சகர் பாவம் இல்லை, இதோ அடிபட்டு விழுந்து கிடக்கிறானே முரடன், அவன்தான் பாவம். அந்த அர்ச்சகரிடம் அவன் எவ்வளவு உதைகள் வாங்கினான், எவ்வளவு குத்துகள் வாங்கினான், மூன்று நாளானாலும் அவன் எழுந்திருப்பானோ என்னவோ என்று கவலையோடு கூறினார் மற்றொருவர். இவ்வளவையும் கேட்டுக்கொண்டே கலைந்த தலையை ஒதுக்கி விட்டு கொண்ட அர்ச்சகர் முரடனை இழுத்து ஓர் ஓரமாக தள்ளிவிட்டு புன்னகையுடன் சிகாமணியை நோக்கி வந்தார். பாவம், உங்க ஆள் அடிபட்டு விழுந்து விட்டானே என்று உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். என்ன செய்வது, இனிமேல் நீங்கள் கோயிலுக்கு போனால் ஒரு முரடனை மட்டும் கூட்டிக் கொண்டு போவாதீர்கள், நாலஞ்சு பேராக கூட்டிக் கொண்டு போனால்தான் அர்ச்சகர்களை அடித்து போட்டு வெற்றி மாலை சூட முடியும். என்ன அப்படியே செய்கிறீர்களா என்று குத்தலாக கேட்டார். படாதிபதிக்கு சுழீர் என்றது. கோபமும் கூடவே குடைபிடித்தது. ஆனால் அதை வெளியே காட்டிக்கொண்டால் தனக்கு ஏற்படும் பரிதாப நிலையை நினைத்து பார்த்தார். அத்தோடு அங்கிருந்த பக்தி சூழ்நிலையை மேற்கண்ட நிகழ்ச்சி அடியோடு மாற்றி விட்டிருப்பதையும் அதனால் பக்தர்கள் கூட்டம் ஆத்திரம் அடைந்திருப்பதையும் உணர்ந்து கொண்டார். தாங்க முடியாத ஆத்திரத்தை அடக்கி ஒரு புன்சிரிப்பாக வெளிப்படுத்தி அவன் ஒரு முட்டாள் என்றார். ஆமாம், என்னிடம் அடிபட்டு விழுந்து விட்டானே என்று நையாண்டியாக சிரித்தார் அந்த அர்ச்சகர். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.